செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தம சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும், நட்பு அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், நவில்தொரும் நூல் நயம் போலும் பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்களின் இனிய பொருள் நுட்ப நயங்கள் படிக்க படிக்க அவை இன்பம் பயத்தலை போன்றே நற்பண்புடையோர்களுடன் கொள்ளும் நட்பும் பழக பழக இன்பம் பயப்பதாகும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், நகுனற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தார் பொருட்டு. ஒருவரோடு ஒருவர் நட்பு கொள்ளுதல் என்பது சிரித்து பேசி மகிழ்வதன் பொருட்டு மட்டுமல்ல, நண்பர் தகாத செயலை செய்ய தொடங்கும் பொழுது முற்படச் சென்று கண்டித்து அவருக்கு அறிவுரை கூறுவதும் நல்ல நட்பிற்கு அழகாகும் என்கின்றார் திருவள்ளுவர்.
தெரிந்த பாடல் தெரியாத தகவல் படம் நெஞ்சிருக்கும் வரை பாடல் முத்துக்களோ கண்கள் தித்திக்கிதோ கண்ணம். இந்த படத்தை இயக்கியவர் ஸ்ரீதர் அவர்கள், படத்திற்கு இசையமைத்தவர் மாமன்னர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். பாடலை பாடிய இரு ஜாம்பவான்கள் டி எம் எஸ் ஐயாவும் பி சுஷீலா அம்மாவும். பி சுஷீலா அம்மாவுக்கு ஒரு மயில் கற்கள்னு ஒரு பாடல் லிஸ்ட் எடுத்தோம்னா முதல்ல இந்த பாடல் நிற்கும். அப்படி கொஞ்சி 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 இந்த பாடலை பாடியிருப்பாங்க. பெங்காலி திரைப்படமான ஃபசின்ற படத்தை தமிழில் தயாரித்த ஸ்ரீதர். இந்த படம் வந்து படம் முழுவதும் ஏழ்மை தான். அந்த ஏழ்மைக்காகவே கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் மேக்கப்பே எதுவும் இல்லாமல் சிவாஜியையும் கேஆர் விஜய் அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. முக்கியமாக இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். அவரை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம காவியங்கள்லாம் காதலனும் காதலியும் தலைவனும் தலைவியும் சந்திக்கிறதையோ அவங்களுடைய காதல் கொள்றதையோ பக்கம் பக்கமாக காவியங்கள்ல எழுதியிருக்காங்கல்ல, இந்த பாடல்ல ரெண்டே வரியில காதல் கொண்டதை சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை. உன்னை பார்த்த உடனே எனக்கு எதுவுமே தோணலை, அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். தலைவனும் தலைவியும் கண்டதும் கொள்ளக்கூடிய காதலை ரெண்டே வரியில மிகப்பெரிய காவியங்கள்லேருந்து எடுத்து அற்புதமாக எழுதியிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இந்த வரிகள் மட்டுமல்ல, பாடல் முழுவதுமே இந்த படம் ஏழ்மையை பற்றி பேசினா கூட பாடல் முழுவதுமே அப்படி ஒரு ரிச்சாக இருக்கும், அவ்வளோ அற்புதமான வார்த்தைகளை போட்டு இந்த பாடலை எழுதியிருப்பார். இதர் அவர்களின் இயக்கத்திலையும் கண்ணதாசனுடைய வரிகள்லையும் அற்புதமான குரலில் டி எம் எஸ் ஐயா பி சுஷீலா அம்மாவின் குரல்களிலும் இந்த பாடலுக்கு இசையமைத்த விஸ்வநாதன் அவர்களின் இசையிலும் எத்தனை முறை இந்த பாடலை நம்ம கேட்டாலும் இன்னைக்கு கேட்டால் கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்காக இன்று நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாமா?
கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாளாட்ட எழுந்த இன்பம் என்ன என் எண்ணம் ஏங்கும் ஏற்றும் என்ன
விருந்து கேட்பதென்ன அதையும் விரைந்து கேட்பதென்ன
முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை
பாடல்களின் வரிசையில இன்னைக்கு சொல்ல போறவர் விஜயபாஸ்கர். தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இவர். கன்னடம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு, கொங்கணி உள்பட பல மொழிகள்ல திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கார். இவர் வயலின், வீணை, பியானோ ஆகிய இசைக்கருவிகளையும் வாசிக்கிறது கத்துக்கிட்டு இருக்காரு. 1970களின் மத்தியில தமிழ் திரையுலகில ஒரு பெரிய வெற்றிட நலவுச்சு. பிரபல கதாநாயகர்களான சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி இவங்க வயது மற்றும் அரசியல் காரணங்களுக்காக நடிக்கிறத குறைச்சிட்டு இருந்தாங்க. ரஜினி, கமல் அப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அநேக படங்கள்ல முத்துராமனும் சிவகுமாரன் தான் கதாநாயகர்களா இருந்தாங்க. பஞ்சு வர்ணாசன் அவருடைய ஒரு கட்டுரையில எழுதுறாரு, யாதோங்கி பாரத், ஆராதனா போன்ற இந்தி படங்கள் மதுரையிலேயே 200 நாட்கள் ஓடிக்கொண்டிருந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி நடித்த தமிழ் படங்கள் நாளை நமதே, சிவகாமியின் செல்வன் 50 நாட்கள் ஓடிக்கொண்டிருந்த காலம். அந்த இந்தி படங்களின் பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணம் இசை. புரியுதோ புரியலையோ மேரே சப்னோக்கி ராணி என்று எல்லோரும் பாடிட்டு இருந்தாங்க. அந்த நிலைமையை மாற்ற கன்னடத்தைச் சேர்ந்த விஜயபாஸ்கரை தமிழில் அறிமுகப்படுத்துகிறார் பஞ்சு அருணாசலம். அவரும் நன்றாகவே இசையமைத்தார். 1970களின் மத்தியில் ஒரு சில தமிழ் படங்கள் மட்டுமே இசையமைத்தார் விஜயபாஸ்கர். இவர் இசையமைத்த படங்களில் சிறந்த பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இளையராஜாவோ அல்லது MSV-யோ தான் இசையமைச்சிருக்காருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். மயங்குகிறாள் ஒரு மாது, அன்பு மேகமே இங்கு ஓடிவா, சம்சாரம் என்பது வீணை, தப்பு தாளங்கள் வர வேண்டும், வாழ்க்கையில் வசந்தம், மணமகளே உன் மணவரை கோலம், என் காதல் கண்மணி, யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவான்ற மறக்க முடியாத பாடல்களை இசையமைத்தவர் இவர்தான். சின்ன வயசுலேருந்தே இசையில் ஆர்வமுடன் இருந்த இவர் கோவிந்த பாவேயிட்ட முறைப்படி ஹிந்துஸ்தானி சாஸ்திரிய சங்கீதம் கத்துக்கிட்டவர். கர்நாடக சங்கீதமும் கத்துக்கொண்டு பாம்பேக்கு போய் நௌஷத் என்ற புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கிட்ட வேலை பார்க்க போனார். அந்த காரணத்தினால்தான் மாதவ்லால் மாஸ்டர் அவர்கள்ட்ட இசை பயிலும் வாய்ப்பும் கிடைச்சது. கன்னடத்தில் ஏகப்பட்ட தயாரிப்பாளர்களோடையும் இயக்குநர்களோடையும் சேர்ந்து பணிபுரிந்திருக்காரு. கன்னட பாடல்களின் திசையை மாற்றியதுல இவருக்கு முக்கியமான பங்கு உண்டு. புட்டண்ண கனகல் என்ற சிறந்த இயக்குநரோட இவர் ஜோடி சேர்ந்து உருவாக்கிய படங்களும் இசையும் தொடர்ந்து பலகாலம் கன்னட மக்களை மகிழ்வித்து வந்தது. இந்த ஜோடி பலராலும் பாராட்டப்பட்டு நீண்டகால ஜோடியாக கன்னட திரைத்துறையில் இருந்தது. மலையாளத்தின் சிறந்த இயக்குநரான அடூர் கோபாலகிருஷ்ணன் இவரது இசையால் கவரப்பட்டு தன்னுடைய மதில்கள் என்ற படத்துக்கு இவரை இசையமைக்க கூறினார். இது கேரள விமர்சகர்கள் பரிசு பெற்றது. விஜயபாஸ்கர் சுமார் 670 கன்னட, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கொங்கணி, ஒரியா, துளு போன்ற படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். சுமார் 350 கன்னட படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். கிராமிய இசையே தன்னுடைய இசையின் அடிநாதம் என்று வெளிப்படையாக இவர் குறிப்பிடுகின்றார்.
என்னும் கட்டடம் எண்ணங்கள் என்னும் கற்களாலேயே எழுப்பப்பட வேண்டும். எண்ணங்கள் உயர்வானதாக இருந்தால் வாழ்வும் கோபுரமாக உயரும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றார் திருவள்ளுவர். குளத்தின் நீர்மட்டம் உயர உயர தாமரை மலரும் உயர்ந்து நிற்கும். அதுபோல எண்ணம் உயர்ந்ததாக இருந்தால் எண்ணுபவன் வாழ்க்கையும் உயர்ந்து நிற்கும். ஒரு செயலை செய்ய முன் பலமுறை அது குறித்து எண்ண வேண்டும். எண்ணாமல் எதையாவது செய்துவிட்டு பின்பு இறங்கக்கூடாது என்று உன்பொதி பகுங்குடையார் என்ற புலவர் நெய்தலங்காணல் இளஞ்சேர் சென்னி என்கின்ற சோழ அரசனுக்கு அறிவுரை கூறுகிறார். புறநானூற்றில் அவரது பாடல் கருத்து உள்ளது. அரசே, உன்னை புகழ்ந்து பேச வருகின்றவர்கள் சொற்களை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை பற்றி உன்னிடம் வந்து பழி சொன்னவர்கள் குறித்தும் நீ எண்ணி பார்க்க வேண்டும். உண்மையில் பிறரிடம் குற்றம் இருக்குமேயானால் அதற்கு தக்க தண்டனையை நீ அவர்களுக்கு கொடுக்கலாம். தம் செயலுக்கு வருந்தி உன்னிடம் பிழை பொறுக்க வேண்டுபவர் பற்றி நீ எண்ணி பார்த்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நீ தவிர்க்கலாம். எதை செய்துவிட்டு பின்பு இறங்கத்தக்க நகையில் நிலையில் நீ இருக்க மாட்டாய் என்பது கேட்க இனியது என்று கூறுகிறார். சங்க இலக்கியங்களில் பெரும்பாலான பாடல்கள் அரசனுக்கே அறிவுரை கூறப்படுகிறது. நாட்டின் தலைமையை சரியான சிந்தனைக்கு அமைத்துவிட்டால் மற்றதெல்லாம் ஒழுங்காகிவிடும் என்ற கருத்தே இதற்கு காரணம். நெல்லும் உயிரில்லை, நீரும் உயிரில்லை, மன்னனே உலகிற்கு உயிர் என்று புறநானூறு கூறுகிறது. அம்மன்னன் நல்லதே எண்ணுதல் ஆக்கத்திற்கு முதல் படி, பின் அதனை ஆணையாக வடிப்பது இரண்டாவது படி, அதனை செயலாக நிறைவேற்றுவது மூன்றாவது படி. மன்னன் நல்ல எண்ணத்தை இயல்பை உடையவனாகிவிட்டால் அந்த நாட்டிற்கு குறையொன்றும் இல்லை. எண்ணம் மாசற்றதாகவும் பயனுள்ளதாகவும் அமைய அந்த எண்ணங்களுக்கு உள்ளம் பளிங்கு போல தூய்மையாக இருக்க வேண்டும். சாக்கடையில் ஊறுகின்ற தண்ணீர் தாகத்திற்கு ஆகுமா? அழுகிய கனி பசி தீர்க்குமா? இழிந்த எண்ணம் கொண்டவன் சமூகத்தை காக்க முடியுமா? சங்க இலக்கியத்தில் தத்துமாறன் என்கின்ற குறுநில மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் பிறர் நலம் பேணுகின்ற நற்பண்பு உடையவன், பயனுரை எண்ணி பயனை வினையை செயலையும் திறமையுடையவன். அவனை கண்டு அவனுடைய பண்புகளை போற்றிய சங்க வருணர் என்கின்ற புலவர், அரசனே, கடந்த காலத்தில் சிலரே நல்ல சிந்தனையும் செயலும் உடையவராக இருந்துள்ளார்கள். அவ்வாறு இல்லாதவர்கள் பலர் வீணே காலத்தை இறந்துவிட்ட பிறகு கன்னிச்செடிகள் மண்டிய சுடுகாட்டில் தன் பிண்டத்தை பெற்று இவ்வுலகில் போய் ஒழிந்தார்கள். வாழ்க்கை என்பது பலரும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். நீ அவ்வாறே நல்லவே எண்ணி வாழ்க என்று போற்றுகிறார். செல்வம், குடி, குளம் ஆகியவற்றில் தாழ்ந்த ஒருவன் உயர்ந்த எண்ணம் கொண்டவனாக இருந்தால் செல்வத்தாலும் குடியாலும் குலத்தாலும் மேம்பட்ட ஒருவன் அவனை பணிந்து அறிவு பெறுவதே நல்ல செயலாகும். சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அங்கம். எல்லோருமே சமூகத்தை தாங்கும் தூண்கள். மனிதருக்கு ஏற்ற தாழ்வு கற்பித்து தோன்றுவது பயனுள்ளதாக வாழ்வாகாது. ஒருவனது நற்சிந்தனையும் அதற்கான எண்ணம் பகையை நீக்க பயன்பட வேண்டும் என்று கூறுகிறது சங்க இலக்கியம். ஒருவருடைய சிந்தனை பிறரை ஊறுபடுத்த முகமாக இருக்கக்கூடாது. மாறாக அவனுடைய புண்ணை குணமாக்குவதாக அமைய வேண்டும். மருந்து மரம் இருக்கிறது, அதன் வேரும் பட்டையும் நல்ல மருத்துவ பயனுடையவை. அதற்காக எப்பொழுதும் அதனை உளி கொண்டு செதுக்கி வாள் கொண்டு அறுத்து பயன்படுத்த முடியுமானால் மரம் பட்டு போய்விடும். இதனை மரம் சாகுபடி செய்து மருந்து கொள்வது நற்செயலாகாது என்று நற்றிணையில் காணலாம். நல்ல எண்ணமுடையவர்கள் இதனை இரும்பு பெட்டி போன்றது. பிறர் தம்மை நாடி வருகிறார்கள் என்று எண்ணும் பொழுது மிக்க மகிழ்ச்சியுடன் உள்ளம் நெகிழ்ந்தும் மனம் வருந்திய நிலையில் வரவேற்று அவர்களுக்கு மனித மனம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறுவது மிகவும் நயமுடையதாக இருக்கும்.
இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள் அவனது லாபங்கள் அவன் ஆக்கிய பாவங்கள் ஆசையில் ராகங்கள் ஆனால் அவசுர கீதங்கள் தப்பு காலங்கள் வழி தவறிய பாதங்கள் இவர் இப்படி வாழ்வதென அவன் எழுதிய வேதங்கள்
மீண்டும் கேட்டு மகிழலாம்.
எனது வாழ்க்கை பாதையில் ஏறியும் இரண்டு தீபங்கள் என்னை இல்லை ஒன்றிலே என்னை இல்லை ஒன்றிலே எனது வாழ்க்கை பாதையில் ஏறியும் இரண்டு தீபங்கள்
பறவை பாடு
பாடட்டும் எனது வாழ்க்கை பாதையில் ஏறியும் இரண்டு தீபங்கள் என்னை இல்லை ஒன்றிலே என்னை இல்லை ஒன்றிலே.
நல்லது நேர்களே, உங்களை மீண்டும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர் அவர்கள் இசையமைத்த பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 107 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட் உலகின் மிகப்பெரிய நீதிமன்றங்களில் ஒன்றானது. அதற்கு பெயர் இன்று வரையும் மெட்ராஸ் ஹைகோர்ட் தான், சென்னை உயர்நீதிமன்றம் அல்ல. 1892 ஆகஸ்ட் 15 தேதி இந்த வளாகம் திறக்கப்பட்டது. ஜார்ஜ் டவுன், பாரிமுனை, பூக்கடை பகுதிகளுக்கு நடுவில் உயர்நீதிமன்றம் கட்டப்பட்டதுனால அந்த பகுதியில் வசித்த மக்கள் உயர்நீதிமன்றத்தை சுற்றி செல்ல வேண்டிய நிலை உருவானது. நாளடைவில் அது அதிகமான தூரமாக கருதி உயர்நீதிமன்ற வளாகத்தை ஒரு வழிப்பாதையாக பயன்படுத்த தொடங்கினாங்க மக்கள். இதை கவனத்தில் கொண்ட நீதிமன்றம் நிர்வாகம் மக்கள் வருங்காலங்களில் நீதிமன்ற வளாகத்தை வழிப்பாதையாக ஒரு புழங்கும் உரிமையாக சட்டப்படி கோரிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இறுதி வாரத்தில் ஒரு நாள் முழுமையாக, அதாவது 24 மணி நேரம் அனைத்து வாயில்களையும் மூடி தனது சொத்து மீதான உரிமையை தீர்க்கமாக உறுதிப்படுத்திக் கொள்கிறது. அந்த நாளில் நீதிபதிகள், வக்கீல்கள், வெளியாட்கள், போலீசார் என யாரும் உள்ள செல்ல முடியாது. ஏற்கனவே நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இருக்கின்ற வீரர்கள் மட்டும் நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியேறக்கூடாது. இந்த நடைமுறை ஒவ்வொரு வருடமும் கடைபிட்டு வருகிறது. அதன்படி கடந்த 23 தேதி இரவு 8 மணியிலிருந்து 24 தேதி இரவு 8 மணி வரை சென்னையினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்படுது. நீதிமன்ற நுழைவாயில் இதற்கான அறிவிப்புகள் ஒட்டப்பட்டு சாவிகள் உயர்நீதிமன்றத்தின் ஓவர்சியரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதாவது இது சில நீதிமன்றங்களில் இருக்கின்ற ஒரு வினோதமான பழக்கங்களில் இதுவும் ஒன்று. தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்காக ஒவ்வொரு வருடமும் நீதிமன்ற வளாகம் மூடப்படுகிறது.
Thank you.
கடமையை நிறைவேற்ற கோபம் காட்ட வேண்டியிருந்தாலும் நாடகத்தில் நடிப்பது போல நடித்து மனதை சினம் பற்றாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்றார் வேதாத்ரி மகரிஷி. நீங்கள் கோபமாய் இருக்கும் பொழுது உங்களது பேச்சையோ செயலையோ தாமதப்படுத்துங்கள். அந்த தாமதம் நீங்கள் அமைதியாவதற்கு துணை புரிகிறது. அமைதியான கடல் ஆழமில்லாதது போலத்தான் தோன்றும். அதேபோல் பொறுமையான மனிதன் பலம் இல்லாதவன் போலத்தான் தோன்றுவான். அமைதியாக போவதும் அனுசரித்து போவதும் தான் வாழ்க்கை பாதையை கடக்க உதவும் ஊன்றுகோலாகும் என்ற ஸ்ரீசாமி அவர்களுடைய வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். இந்த வார நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு அறிவிப்பாளர் அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
வானுக்கு தந்தை அவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும், அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும். தந்தை அவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும், அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும். பெருமான் மெக்காவிட்டு மதீனா நடந்து பட்ட துன்பம் நமக்கெல்லாம் வருமா? நபிகள் பெருமான் மெக்காவிட்டு மதீனா நடந்து பட்ட துன்பம் நமக்கெல்லாம் வருமா? அந்த நாளை நினைக்கட்டும் நெஞ்சம், ஆயிரம் தரம் சொல்வேன் நம் துன்பம் கொஞ்சம். அவனுக்கு முன்னால் இங்கு எல்லோரும் அந்தை, அனாதி யாரும் இல்லை, அவனேதான் தந்தை. அனாதி யாரும் இல்லை, அவனேதான் தந்தை. வானுக்கு தந்தை அவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும், அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும். கண்டு சொல்லு உந்தன் கவலை, போகின்ற வழி எங்கும் காத்து நிற்கும் சிலுவை. கூவி கண்டு சொல்லு உந்தன் கவலை, போகின்ற வழி எங்கும் காத்து நிற்கும் சிலுவை.